அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சகரியாப்பொன்னன் அவர்களின் 24வது வேத பாடம், துதிக்கினராய் வழி நடத்துகிற விசுவாசம். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மீட்பின் பணியை சிலுவையிலே முடித்துவிட்டார் என்பதை கேட்கும் பொழுது நம்முடைய பதில் எப்படி இருக்கிறது? அது முடிந்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் முழுமையாய் கடன் செலுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய பாவத்திற்கு தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். சாத்தானும் தோற்கடிக்கப்பட்டான் அந்த சிலுவையிலே. ஆகவே நம்முடைய அணுகுமுறை இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106 சங்கீதம் 106 வாசிக்கிறோம், 12 வசனம். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் அவருடைய துதியை பாடினார்கள். ஆகவே நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெளிவான விதம் என்னவென்று சொன்னால், தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதற்குரிய அறிகுறி நீங்கள் துதிப்பீர்கள். உதாரணமாக நீங்கள் கல்லூரியில் ஒரு மாணவனாய் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று உங்களுக்கு கல்லூரியிலே கட்டணம் செலுத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அப்பா ஒருத்திலே போன் செய்கிறீர்கள். உங்களுடைய அப்பா உங்களை மீண்டும் போனில் அழைத்து கொஞ்சம் பணத்தை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். 2000 ரூபாயோ எவ்வளவோ எவ்வளவு பணமோ உங்களுடைய கணக்குக்கு அவர் மாற்றிவிட்டார். உங்கள் கணக்கில் அந்த பணத்தை போட்டு விட்டார். நீங்களுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள். போய் நீங்கள் கணக்கை சோதித்து பார்க்க தேவையில்லை. அப்பா தேவனுக்கு நன்றி, இப்பொழுது நான் என்னோட கல்லூரி கட்டணத்தை செலுத்தி விட முடியும், அதுக்கு போதுமான பணம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய நிரூபணம் என்னவென்றால், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நன்றி உள்ள இருதயம் வராது. ஆகவே நாம் தேவனை துதிக்காத வரைக்கும் நாம் ஒன்றை நிச்சயத்துக் கொள்ளலாம், நாம் இன்னுமா இவருடைய வார்த்தையை நம்பவில்லை என்று. நீங்கள் கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லுவதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாவம் முடிந்து விட்டது, பிதா பிசாசனுடைய ராஜ்யம் முடிந்து விட்டது, நீங்கள் தேவனை துதிப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை. நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு புற்றுநோயினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மருத்துவர், வாருங்கள் நான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்து அறுவை சிகிச்சை செய்து பார்க்கிறேன் சொல்கிறார். அவர் அறுவை சிகிச்சை செய்து முடித்த பிறகு அவர் சொல்கிறார், உங்களிடத்திலே புற்று வியாதியினுடைய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் நன்றி உள்ளவராக இருக்க போகிறீர்கள் இல்லையா? நீங்கள் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு செல்லும் பொழுது பரிதாபமாக போக மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் டாக்டர் சொன்னதை விசுவாசிக்காவிட்டால், நம்பவிட்டால், ஓ அவர் என்னை பிரியப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கிறார், அது உண்மையா இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இன்னமாய் புற்றுநோய் இருக்கலாம், அது என் சரீரத்தில் முழுமாய் பரவ போகிறது, அவர் எனக்கு சத்தியத்தை சொல்ல அவருக்கு மனமில்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிதாபமாக தான் உணர்வீர்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷத்தினால் துள்ளி குதித்து செல்வீர்கள். அவர் மருத்துவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையை சொல்லுகிறார். அவர் ஆகவே உங்கள் சந்தோஷத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சொல்லும் பொழுது நாம் சந்தேகப்பட அவசியமே இல்லை. உங்களுடைய அக்கிரமத்தையும் பாவங்களையும் நான் நினையாமல் இருப்பேன் சொல்லும் பொழுது அவர் பொருள்படுத்தி சொல்லுகிறார், கண்டிப்பாக நம்முடைய பாவங்களையும் அக்கிரம் நினைக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், பிசாசனுடைய வல்லமையானது கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது, நீ பயத்துக்கு அடிமையா வாழ வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாம் அதை நம்புகிறோம். ஆகவே துதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. தேவன் நாம் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசம் என்பது வார்த்தைகளிலே அல்ல, ஆனால் நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். நான் ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசு சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் அவரை இயேசு பிதாவானவர் இயேசுவை மறித்துவந்து உயிரோடு எழுப்பினர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். விடுதலையும் ரட்சிப்பும் உள்ளத்திலே உள்ள விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசமானது வாயிலே இல்லை, அது உள்ளத்திலே இருக்கிறது. நம்முடைய வாயினால் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ரோமர் 10வது அதிகாரத்தில் இதைத்தான் நாம் வாசிக்கிறோம், 9வது வசனத்திலே. ஆகவே நம்ம உள்ளத்தில் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, நான் சொன்னேன் பிசாசை பார்த்து நீங்கள் கில்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது என்று பிசாசை அறிக்கை சொல்ல வேண்டும். அப்படியானால் நாம் இயேசுடைய மாதிரி தான், இயேசு கிறிஸ்துவின் மாதிரி தான் நாம் பின்பற்றுகிறோம். இயேசு சாத்தான் சோதனையோடு சுயமுடைய வந்தபொழுது அவரிடத்தில் வார்த்தையை பேசினார். வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை இப்படி எழுதியிருக்கிறது என்று இயேசு பேசி சாத்தானை ஜெயித்தார். இரண்டாம் முறை அவர் சோதிக்க முடியாது. பிசாசு தேவனிடத்தில் வந்த இயேசுவரத்தில் வந்த பொழுது அங்கே அவர் வார்த்தையை பேசி பிசாசை விரட்டிவிட்டார். மூன்றாம் முறை வரும்பொழுதும் அதே போலதான் சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறது, எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, இப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். இயேசு தன்னுடைய வாயினாலே பேசினார், இறுதியில் என்ன விசுவாசித்தாரோ அதை வாயினாலே பேசினார். தேவனுடைய வார்த்தையில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறது, நாம் வார்த்தினாலே வாக்கு பண்ணப்படாத ஒரு காரியத்தை நம்ம வாயினாலே சொல்ல முடியாது. எனக்கு தலை முழுமையாய் முடிவு வேண்டும் என்று எண்ணுகிறேன், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அதற்கென்ற ஒரு வாக்கு தத்துவம் இல்லை. ஆகவே ஒரு நாளிலே நான் அதை அறிக்கை செய்ய முடியாது, எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி. இயேசு வரும்பொழுது எனக்கு கிடைக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அப்படி வார்த்தை இல்லை. தேவன் எனக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுக்கிறேன் என்றோ அல்லது காரை கொடுப்பேன் என்று சொன்னோ வேதத்திலே வசனங்கள் இல்லை. ஆகவே அதுவைகளை நான் அறிக்கை செய்ய முடியாது. அது இந்த புது நவீன காலத்தில் உள்ளதான ஒரு போதனையா இருக்கிறது. நீங்கள் ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கற்பனை செய்யுங்கள், இது கிடைக்க போகிறது என்று சொல்லி இருதயத்தில் அறிக்கை செய்யுங்கள், வாயினால் அறிக்கை செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இப்படிப்பட்ட சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கப்படுகிறது, இதை செய்ய முடியாது அவங்களுக்கு போதிக்கிறது. ஆனால் எந்த அப்போஸ்தலர்களும் இயேசுவதை போதிக்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. அது பொருளாசியுள்ள மக்களை, பூமிக்குரிய காரியங்களை நேசிக்கிற மக்களை பிரியப்படுத்துவதற்காக. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது அவர்களை அறிக்கை செய்ய தேவையில்லை, தேவன் அவர்களை கூட்டிக் கொடுப்பார். நாம் எதை அறிக்கை செய்ய வேண்டுமானால், விசாசனத்தில் எதை அறிக்கை செய்ய வேண்டுமானால், நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் தேவனை, அவர் எதை செய்து முடித்தாரோ அதற்காக தேவனை துதிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் ஒன்றை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார், அதற்கும் கூட நாம் தேவனை துதிக்கலாம். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பொய்களை போய் அறிக்கை செய்ய தேவையில்லை. அதுதான் விசுவாசம் என்று எண்ணி அறிக்கை செய்ய தேவையில்லை. இது ஒரு நூதனமான போதனையா இருக்கிறது. உண்மை இல்லாத காரியத்தை அறிக்கை செய்ய தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே நாம் ஒரு விழி இழந்தவன், ஒரு கண் குருடனாக இருக்கக்கூடிய இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டான். அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு அவனை அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார். அதை மார்க் 8 வாசிக்கிறோம், 22 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பெத்சாயதா என்ற இடத்துக்கு போனான். அங்கே இயேசு பெத்சாயதா என்ற இடத்துக்கு போனார். அங்கே ஒரு குருடனை கொண்டு வந்தார்கள். அவரை தொட்டு சுகமாக்க முடியாது கேட்டார். அவிசுவாசம் நிறைந்த ஒரு ஊரிலிருந்து வருகிறான், அவன் மனம் திரும்பவில்லை. ஆகவே இயேசு அந்த குருடனை அந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு செல்கிறார். ஒரு சாதாரணமா இயேசு அப்படி செய்வதில்லை. எங்கே ஒரு மனிதன் வருகிறான் அங்கேதான் ஜெபிப்பார். ஆனால் அது ஒரு அவிசுவாசமான ஒரு கிராமமா இருக்கிறது. ஆகவே அந்த கிராமத்திலிருந்து அவனை வெளியே கூட்டிக் கொண்டு செல்கிறார். அவனுடைய கண்களிலே துப்பி, உமிழ்நீரை துப்பி, அவர் மீது கைகளை வைத்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ எதையாவது பார்க்கிறாய் என்று கேட்டார். அவன் அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் கொஞ்சம் பார்க்கிறேன், ஆனால் குழப்பமாக இருக்கிறது. நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன், மரங்களும் மனிதர்கள் முறைய போல ஒன்று போலவே இருக்கிறார்கள். மரங்கள் நடக்கும்போது, மனிதர்கள் நடக்கும்போது மரங்கள் நடக்கிறது போல இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், மனிதர்கள் மரங்களைப் போல இல்லை. நீங்கள் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண் பார்வை சரியில்லை என்று அர்த்தம். இயேசு என்ன செய்தார், இன்றைக்கு உள்ள பிரசங்கியார்களில் ஒருவராய் இருந்தால் அவர் இந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ குணமாக்கப்பட்டாய் என்று அறிக்கை செய்ய வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபித்தோம், ஆகவே அவருடைய தழுவினாலே குணமானி விட்டேன் என்று அறிக்கை செய். நீ என்ன பார்க்கிற அதை குறித்து கவலைப்படவில்லை, கவலைப்பட வேண்டாம், பூர்ணமாய் நான் பார்க்கிறேன் சொல்லி அறிக்கை செய், அப்பொழுது அது பூர்ணமாகும் என்று சொன்ன சொல்வார்கள். ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை. ஆகவே இயேசு ஒரு காலம் ஒரு மனிதனை பார்த்து பொய் சொல்ல முடியாது சொல்லுகிறார். அநேக பிரசங்கியார்கள் நீ பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு வியாதியா இருக்கும்பொழுதே சுகமடைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மனிதன் ஒழுங்காய் பார்க்கவில்லை. ஆகவே இயேசு அந்த மனிதன் நேர்மையா இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவரே என்னால பார்க்க முடியவில்லை என்று சொன்னான். இயேசு அந்த மனிதனின் நேர்மையை அவர் மெச்சிக்கொண்டார். நாமும் நேர்மையானவர்களை பொழுந்து பாராட்டுகிறோம் அல்லது மெச்சிக்கொள்கிறோம், சரி என்று சொன்னார். நான் மீண்டுமாய் ஜெபிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இந்த ஒரே ஒரு முறை மட்டுமே தான் இயேசு சுகமாக்குவதற்கு 2 படிகளை பயன்படுத்தினார் இயேசுடைய ஊழியத்திலே. ஆகவே அவருடைய கரத்தை மீண்டுமாய் அவருடைய கண்களின் மீது வைத்தார், 2 வைத்தார். நீங்கள் இதை நம்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை ஒரு நபர் மீது 2 வைக்க வேண்டும் அவனை சுகமாக்குவதற்காக என்பதை நீங்கள் நம்ப முடிகிறதா? அவர் அதை வேண்டுமென்றே செய்தார். இந்த 21st century நம்மை போதிப்பதற்காக, இப்படிப்பட்ட வஞ்சனைகள் எல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது என்பதற்காக. ஆகவே இந்த ஒரு சம்பவம் வேதத்திலே எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு காலம் பொய்யை அறிக்கை செய்ய தேவையில்லை. நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது பார்க்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் தெளிவாக பார்க்க முடியாதிருக்கும் பொழுது தெளிவாக பார்க்கின்ற அறிக்கை செய்ய தேவையில்லை. நீங்கள் வியாதியா இருக்கும் பொழுது குணமாக்கிவிட்டேன் என்று அறிக்கை செய்ய தேவையில்லை. நீங்கள் பகுதிதான் குணமாக்கப்பட்டிருக்கீர்கள், முழுமையாக குணமாகிவிட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்ய தேவையில்லை. இந்த மனிதன் அவனுடைய குணமாகுதல் பகுதிதான் நடந்திருக்கிறது. ஏன் அவன் அறிக்கை செய்யவில்லை? அவன் உண்மையை சொன்னான். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு பிரசங்கியாரும் உன்னை பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்க வேண்டாம், பொய்யர்கள் எல்லாம் தேவன் நரகத்துக்கு அனுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வியாதியா இருக்கும் பொழுது நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி பொய் சொன்னால் தேவன் அதை மெச்சிக் கொள்ளப் போவதில்லை. பிசாசு வேண்டுமானால் வெச்சிக் கொள்வான், ஏனென்றால் பிசாசு பொய்களின் தகப்பனாய் இருக்கிறான். இந்த மனிதன் கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் பொய் சொல்ல போவதில்லை, பொய் சொல்லி பிசாசை பிரியப்படுத்த போவதில்லை. அவன் உண்மையை பேசினான். ஆகவே தேவன் இரண்டாம் முறை தொட்டு சுகமாக்கினார். ஆகவே நாம் இந்த பகுதியிலே வஞ்சிக்கப்படுவது மிகவும் எளிது. எல்லா விதமான வார்த்தைகளையும் சொல்லி வேதவசங்களை சொல்லி ஆபிரகாம் அதை சொன்னான், இதை சொன்னான் சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் அவன் எழுந்து நின்று எனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் சொல்லி அறிக்கை செய்யவில்லை. மகன் இல்லாத பொழுது எனக்கு மகன் பிறக்க போறேன் சொல்லவில்லை. ஈசாக்கு பிறக்காதிருக்கும் பொழுது எனக்கு ஈசாக்கு பிறந்து விட்டான் என்று சொல்லவில்லை. ஒரு நாளில் எனக்கு ஈசாக்கை தேவன் கொடுப்பார் என்று நம்பினான், அதுதான் உண்மை. ஆனால் ஏற்கனவே எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை, அது ஒரு பொய். ஆகவே இது மிக முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது பொய்யை அறிக்கையிடுவது அல்ல, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனிதர் ஒரு பொய்யை அறிக்கை செய்யவில்லை, ஆகவே தான் அவருக்கு முழுமையான குணமாக்குதல் கிடைத்தது. இரண்டாம் முறை தேவன் அவன் வந்து தொட்டு குணப்பெற்றான். அதற்கு பிறகு அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்க அவன் ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இந்த கிராமத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டாம் என்று சொன்னார். என்று சொன்னால் அந்த கிராமமானது அவிசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகவே இது நமக்கு எச்சரிப்பின் ஒரு வார்த்தையா இருக்கிறது. அநேக விசுவாசத்தை குறித்து உள்ள பிரசங்கியர்கள் மத்தியிலே இது எச்சரிப்பின் ஒரு வார்த்தை. நான் பழைய துதியினுடைய வல்லமையை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டு நாளாகமும் 20 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெரிய பாடம், ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். இந்த ராஜாவுடைய கதை, யோசபாத் என்கிற ராஜா. இரண்டு நாளாகமும் 20 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாக இருந்தவன் யோசபாத் ஒரு நாளிலே அவன் ஒரு செய்தியை கேள்விப்பட்டான். திரளான மக்கள், 2 அதிகாரம் 2 திரளான மக்கள் யூதாவுக்கு விரோதமாக சண்டை போட முடியாத வருகிறார்கள். சிரியாவுக்கு அப்பாலிருந்து வருகிறார்கள், இன்னும் மற்ற பகுதியிலிருந்து வருகிறார்கள். யோசபாத் என்ன செய்தார்? அவர் பயப்படவில்லை. அவர் உண்மையில் பயந்தார், ஆனால் சரியான காரியத்தை செய்தார். அவர் தேவனை தேடினார். அவர் தேவனை திரும்பினார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் உபவாசத்தை அறிவித்தார். ஆகவே உபவாசத்தை அறிவிப்பது நல்லதுதான். உங்களை வாழ்க்கையில் சிறிய காரியம் ஒன்று நடக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அநேக பிரச்சனை இருக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக மற்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்திலே உபவாசத்தை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். நீங்கள் பயப்பட்டீர்கள் என்று சொன்னால் செய்யக்கூடிய காரியம் இதுதான் நல்லது. ஆகவே மற்ற மக்கள் எல்லாரையும் யோசபாத் கூட்டினார். அவர் ஜெபித்தார், ஆண்டவரே நீர் தேவன், வாயினால் அறிக்கை செய்கிறார், சத்தியங்களை அறிக்கை செய்கிறார். தேவன் எப்படி அவர்களோடு உடன்படிக்கை செய்தார்? கடைசியாக அவர் தேவனுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த மூன்று காரியங்களை சொல்கிறார். 12 வசனத்திலே அற்புதமான ஒரு ஜெபம். நீங்கள் இந்த மூன்று காரியங்களை அறிக்கை செய்ய முடியுமானால், உங்கள் கடினமான சூழ்நிலையிலே முதலாவது அறிக்கை, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக எங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆண்டவரே, உங்களால் இதை சொல்ல முடியுமா? இரண்டாவதாக, ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்கிறார். எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. மூன்றாவது அறிக்கை, ஆனால் ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நம்பிக்கையா இருக்கிறோம், எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளை சொன்ன பிறகு, இந்த மூன்று காரியங்களை சொன்ன பிறகு அவர் ஆமே என்று சொல்லி முடித்து விட்டார். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஆனால் உண்மையிலே நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே ஒரு கடினமான பிரச்சனை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் இதைத்தான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே எனக்கு இதை கையாளுவதற்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே என்ன செய்வது, இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் என்று ஞானம் இல்லை, ஆனால் உண்மையிலே நம்பிக்கையா இருக்கிறேன். கடைசி அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை. அப்பொழுது தேவன் ஒரு செய்தியை அந்த நாட்டிலே தீர்க்கதரிசன் மூலமாக அனுப்புகிறார். ஒரு தீர்க்கதரிசன் மூலமாக தான் அந்த நாட்டிலே தேவன் செய்தி அனுப்புவார். ஆண்டவர் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசன் மூலமாக வந்தார். அந்த தீர்க்கதரிசி அவர் போய் ராஜாவிடத்தில் சொல்கிறார், பயப்படாதீரும், யுத்தம் உம்முடையதல்ல, அது கர்த்தருடைய யுத்தம், நீ இந்த யுத்தத்தை போராடவே தேவையில்லை. தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ நாளைக்கு போய் கர்த்தரிடத்தில் விசுவாசித்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். யோசபாத் இல்லை 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 இது பெரிய ஒரு படையா இருக்கிறது அதெல்லாம் சொல்லவில்லை. எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி, கர்த்தர் எப்பொழுதுமே சத்துருக்கு விரோதமாக உங்கள் பக்கமா இருக்கிறார், பிசாசுக்கு விரோதமாக உங்கள் பக்கமா இருக்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தாழ விழுந்து தேவனை துதித்தான். அடுத்த நாளிலே என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாளிலே அந்த சேனைக்கு முன்பாக சத்ருகளோடு கூட யுத்தம் பண்ண போகும்பொழுது ராணுவர்களை நிறுத்துவதற்கு பதிலாக அங்கே பாடகர்களை நிறுத்தினார் தேவனை துதிக்கும்படியாக. 2 Chronicles 20:21 அங்கே பாடகர்களை முன்னாக நிறுத்தினான். அவர்கள் முன்னாக தேவனை துதித்துக் கொண்டே போனார்கள். கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அவருடைய உருக்கமான இரக்கம் அது நித்தியமானது. தேவன் யுத்தத்தை ஜெயிக்கிறவர் என்று சொன்னார்கள். அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். 22 கவனிங்கள், அவர்கள் எப்படி பாட ஆரம்பித்த பொழுது, இதை வாசிப்பது மிக முக்கியம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 12 அவர்கள் ஜபித்தார்கள். அவர்கள் அங்கே துதிக்கவில்லை, அவர்கள் ஜபித்தார்கள். தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க முடியாத பேசினார். அதை பதில் வந்தவுடனே இப்பொழுது துதித்தார்கள். இப்பொழுது சத்துருக்கு முன்பாக நின்று ஆண்டவரே எங்களை விடுதலாக்கும் என்று ஜபிக்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் ஜபித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் துதி மாத்திரம் செலுத்தினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்பினார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பின உடனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே, அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே ஆண்டவர் இந்த சத்துருக்களை எல்லாம் தோற்கடித்தார். அவர்களுக்கு சத்துருக்களுடைய கொள்ளையை அவர்கள் பங்கிட்டு அவர்கள் ஐஸ்வர்யம் ஆனார்கள். இதுதான் இந்த கோட்பாடு. அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது போராட்டத்தின் மூலமாக அல்ல, ஆனால் துதியின் மூலமாக, ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக. ஏனென்றால் அவர்கள் தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தார்கள். தேவன் பேசவில்லை என்று சொன்னால் நாம் விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு தோற்கடிக்கப்பட்டார் என்று சொன்னால் நாம் நம்புகிறோம், ஆண்டவருக்காக இதை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் தேவன் ஒரு காரியத்தை பேசவில்லை என்று சொன்னால் நம்மளை நம்ப முடியாது. ஆபிரகாமை பார்த்து உனக்கு ஒரு குமாரன் உண்டாவான் கொடுப்பேன் சொன்னால் அதை நம்பலாம். நீ மலடியாய் இருக்க போகிறாய் என்று சொன்னால், ஒரு மலடிக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அதை அவர்களை நம்ப முடியாது. நமக்கு கண்கள் வேண்டும். இன்றைக்கு அநேகர் இப்படி போதிக்கிறார்கள், நம் விசுவாச கண்கள் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Romans 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலே வருகிறது, நாம் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. தேவன் நாம் விசுவாசம் கொள்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை அவர் பேச வேண்டும். வேதத்திலே பல வசனங்கள் இருக்கிறது, ஆனால் அதிலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய அந்த வார்த்தையானது உங்களுக்கு ஜீவனாய் மாற வேண்டும். திரளான ஜனங்களை பாருங்கள், அவர்கள் தலையில தான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். அதில் 90% மறுபடியும் பிறக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் கேளுங்கள், கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மறித்தார் என்று கேளுங்கள், ஆம் என்று சொல்லுவார்கள். மறித்தவர்ந்து இவரோடு எழுப்பினாரா? ஆம் என்று சொல்கிறார்கள். எந்த கிறிஸ்துவன் இதை மறுக்க மாட்டான். ஆனால் அதிலே 90% வேதத்தை நம்புகிறார்கள், ஆனால் அது விசுவாசத்தை உள்ளத்திலே உண்டாக்கவில்லை. அதே போல உங்களுக்கு யாராவது ஒருவர் வேதவசனத்தை உங்களுக்கு மேற்கொள்ளி சாலலாம், ஆனால் அது உங்களுடைய வார்த்தையில உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதன் அடிப்படையில நீங்கள் கிரியை செய்ய முடியாது. ஆகவே இந்த பகுதியிலே உங்களை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். எப்பொழுது உங்கள் உள்ளத்திலே விசுவாசம் வருகிறதோ அப்படி நீங்கள் தேவனை துதிப்பீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அதனுடைய விளைவை பார்க்க முடியும். விளைவு வரவில்லை என்று சொன்னால் உங்கள் விசுவாசம் வரவில்லை என்று அர்த்தம். அது உங்களுடைய கற்பனை, அது உங்களுடைய. அநேக மக்கள் இதிலே முற்றிலுமாய் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசம் என்கிற பெயரிலே அது விசுவாசம் இல்லை, அது கற்பனை. அது அவர்கள் துணிவாய் நம்பிக்கொண்டிருக்க ஒரு காரியம். பிசாசு இயேசுவையே ஏமாற்ற பார்த்தான். இப்படி எழுதியிருக்கிறதே, இதிலே விசுவாசம் கொள்ளுங்கள், தூதர்களுக்கு கட்டளிடுவார் உங்கள் பாதங்களை காக்கும்படி என்று சொல்லுகிறார். ஆகவே குதியுங்கள் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் பிசாசு. இயேசு அங்கே குதித்திருந்தால் அது ஒரு விசுவாசமா இருக்காது, அது ஒரு துணிச்சலா இருக்கும். எந்த ஒரு அவர் கீழே விழுந்திருந்தால் அவர் தலை உடைந்திருக்கும். ஆகவே ஒரு பிரசங்கர் மூலமாக பிசாசு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை விசுவாசி என்று சொன்னாலும் அதை நீங்கள் விசுவாசிக்க கூடாது. அந்த வசனத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உன் தேவனை கர்த்தரை சோதிக்காதிருப்பாயாக, பரீட்சை பாராதிருப்பாய் என்று சொன்னார். ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க வேண்டும். நீங்கள் புத்திரமான கிரங்களை விசுவாசம் என்ற பெயரில் செய்து நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது. நான் தேவனை தேவனை துதிக்க போகிறேன் சொல்லுவதல்ல. இந்த தேவனை துதிப்பது என்பது ஒரு மந்திரம் அல்ல. நாம் தேவனை துதிப்பது என்பது உண்மையான ஒரு விசுவாசம் உள்ளத்திலே பிறந்த பொழுது அதன் அடிப்படையிலே தேவன் அதை பேசியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே நாம் தேவனை துதிக்கலாம். கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்டதை குறித்து நாம் தேவன் துதிக்கலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், இவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் யோனாவின் புத்தகத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோனா ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் நினைவேக்கு போக முடியாது, தேவன் விரும்பினார், ஆனால் அவர் வேற எங்கே ஓடிவிட்டார்.
When he got into a boat to go in another direction,
அவர் பாதைகளை போகும்பொழுது ஒரு பெரிய புயல் வந்தது.
The people realized that
அங்கே ஜனங்கள் யோனாதான் காரணம் என்று எண்ணி அவனை தூக்கி எறிந்தார்கள். அங்கே அவனை தூக்கி எறிந்த பொழுது தேவன் அங்கே ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அங்கே ஒரு பெரிய மீன் வந்து அவனை விழுங்கியது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது
சொன்னால்,
யோவான் 1:17 வாசிக்கிறோம், யோனாவை விழுங்குவதற்காக தேவன் மீனை கத்தர் ஆயத்தம் பண்ணினார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பாகல் 3 இரவும் பகலும் இருந்தார். அந்த வயிற்றிலிருந்து என்ன செய்து கொண்டிருந்தார், எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த மீன் வயிற்றிலிருந்து எப்படியாவது அவர் 3 வெளியே வந்துவிடும் என்று அவர் தவழ்ந்து போகிறார். போகும்பொழுது அவர் வழுக்கி பின்னே விழுவார். அவர் ஒரு காலம் வெளியே வர முடியவில்லை. அவர் முடியாது இருக்கும் பொழுது அப்பொழுது என்ன சொன்னால், அந்த மீன் வயிற்றில் 3 இருந்த பிறகு அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று வாசிக்கிறோம். 3 இரவும் பகலும் ஜபிக்கவில்லை, அதற்கு பிறகு ஜபித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஜபிக்கிறார், ஆண்டவரே என் நெருக்கத்திலே ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கிறார். இதுதான் நம்முடைய வழியும் கூட. வழக்கமாக நாம் ஒரு கடினமான சூழ்நிலையிலே வருகிறோம். சில விதமான மீன்குள்ளாக நாம் மறைந்து கிடக்க முழுகி கிடக்கிறோம். அது பிரச்சனையா இருக்கலாம், நம்முடைய சொந்த பாவத்தின் நிமித்தமாகவோ புத்திய நிமித்தமாகவோ அந்த பிரச்சனையா இருக்கலாம். யோனா அதிலிருந்து வெளியே வர முடியாய் நாட்களுக்காக அவர் முயற்சிக்கிறார், நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. கடைசி ஒரு காரணமாக நாம் தேவனத்தில் ஜபிக்கிறோம். இதுதான் யோனா செய்தார். கடைசி பரிகாரமாக நாம் ஜபிக்கிறோம். யோனா அப்படித்தான் செய்தார். அவர் ஜபித்தார், இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை. 2 3 4 5 கடைசியாக அவர் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டார். அவர் இப்பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். 9 வாசிக்கிறோம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் சொன்னார். நான் நீர் எப்பொழுதுமே மீனுக்குள்ளே வைத்திருப்பேன் சொன்ன நான் இங்கே இருக்கிறேன். ஆண்டவரே நீர் சிங்காசனம் வீற்றிருக்கிறீர். அப்பொழுது அங்கு மீண்டுமாய் அப்பொழுது என்று வாசிக்கிறோம். மூன்றாம் அதிகாரத்தில் 2 கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மீன் அவரை வாந்தி பண்ணி போட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் விடுதலையாக்கப்பட்டார். ஆகவே சங்கீதம் 50 நாம் இந்த அருமையான வார்த்தைகளை வாசிக்கிறோம். சங்கீதம் 50:23 வசனம், துதியின் பலிகளை செலுத்துகிறவன் என்னை கனப்படுத்துகிறான்.
I will show the salvation of God.
அவனுக்கு நான் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்கிறார். 23 வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம், வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தன்னுடைய துதிகளின் பலியை செலுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு வழியை உண்டாக்கிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு பலி என்பது என்ன என்று சொன்னால், ஒரு பலி என்பது எப்பவுமே வேதனையான ஒரு காரியம். நாம் தேவனை துதிக்கலாம், காரியங்கள் எல்லாம் சுமூகமாக இருக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கிறோம், அது பலி அல்ல. ஆனால் தேவன் முழுமையாக அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொன்னால், அவர் சிங்காசனம் வீற்றிருக்கிறார் என்று அறிந்திருக்கும் பொழுது அவரை அப்பொழுதும் துதிக்கலாம். அது பிரச்சனையை தீர்ந்தபடினாலே அல்ல, பிரச்சனை இருக்கும் பொழுதே அவர் சிங்காசனம் இருக்கிறார், ஆண்டவர் ஆகவே துதிக்கிறார் என்று சொல்லலாம். அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை தான், நான் அங்கே பிரச்சனை தீர்ந்து விட்டது ஆண்டவரே என்று சொல்லி போய் சொல்ல தேவையில்லை. பிரச்சனை அங்கேதான் இருக்கிறது, அங்கே சத்துருக்கள் இன்னும் அங்கே இருக்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறார், என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தை மறுத்துவேன் என்று தாவீது சொல்கிறார். சத்துருக்கள் அங்கேதான் இருக்கிறார்கள், ஆனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சிங்காசனம் விட்டிருக்கிறார், என்னுடைய பாவங்களால் மன்னிக்கப்பட்டது, பிசாசு தோற்கடிக்கப்பட்டான், தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக ஏற்பட நடக்கிறது, திராணிக்கு மிஞ்சி தேவன் சோதிக்கிறதில்லை. இதெல்லாம் உண்மைதான், பிரச்சனை அங்க இருக்கிறது. நான் பொய்ய அறிக்கையிட தேவையில்லை, ஆனால் நித்தியமான சத்தியங்களுக்காக, மாறாத சத்தியங்களுக்காக நான் தேவனை துதிக்கலாம். கிறிஸ்து கல்வாரி சிலுவை சாத்தானை தோற்கடித்தார், எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த இடத்துல இதை சொல்வது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. என்னுடைய சத்துருகள் அங்கேதான் இருக்கிறார்கள், பிரச்சனை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். தேவன் அங்கே என்னுடைய சத்துருக்கு முதமாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவன் அங்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். இப்படித்தான் நாம் அதிரித்திருந்து விடுதலையாக முடியும். ஒரு காலம் நாம் அதிரியப்பட தேவையில்லை, சோர்படைய தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளிலுமே எப்படி தேவனை துதிப்பது ஆராதிப்பது என்பது அறிந்திருந்தால் அதாவது தேவன் சிங்காசனம் விட்டிருக்கிறார். மாறாத சத்தியங்கள், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கிறது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அனுமதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஜெயிக்கிற வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்று பாருங்கள். நாம் மட்டும் அவரை எல்லா சூழ்நிலையிலும் துதித்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.